நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் ஈத் பெருநாள் கொண்டாட்டங்கள் இன்றா நாளையா என்று எழுந்துள்ள சர்ச்சை குறித்து ஜமாயத்துல் உலமா சபையின் தலைவர் ரிஸ்வி முஃப்தியின் கருத்துக்கள்.
இலங்கையில் உள்ள தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் இன்னும் துறை சார்ந்தவர்கள் உடைய கருத்தும், நேற்றைய தினம் 16 நிமிடம்தான் துறை தரிப்படுவதனால் அது காண்பதற்குரிய சாத்தியக்கூறு மிகவும் அரிது, முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள்.
இலங்கையில் நச்சுப் பொருட்கள் கலந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் பால்மா வகைகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள செய்திகள், இலங்கையில் மும்மொழி அகராதியின் தயாரிப்பு எந்த அளவுக்கு உள்ளது என்பது பற்றிய ஒரு பார்வை, வட இலங்கை மீனவர்கள் குறித்து தமிழக மீனவர்களுக்கு கரிசனை உள்ளது என்று மீனவர் சங்கம் கூறும் விவரங்கள்.
அவங்க 30 வருஷம் கழிச்சு மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமும் காப்பாற்றப்படணும், பாதுகாக்கப்படணும், அதான் எங்களுடைய நோக்கம். அவங்களுக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு எங்களுக்கும் ஏதாச்சும் வருங்காலத்தில் பிழைக்கிற அளவுக்கு மீன் பிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்கள் பேசுறதுக்கு தயார்.
டெசோ அமைப்பின் சார்பில் இன்று தமிழகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் குறித்த செய்திகள் ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சங்கீதா ராஜன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
பாகிஸ்தானின் தென்மேற்கு நகரான குவெட்டாவில் ஒரு போலீஸ்காரரின் இறுதி நிகழ்வில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 29 பேர் கொல்லப்பட்டதுடன் 50-க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். முன்னைய தாக்குதல் ஒன்றில் கொல்லப்பட்ட ஒரு போலீஸ்காரரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கூடிய அவரது சகாக்களே கொல்லப்பட்டவர்களில் அதிகம் என்று போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இறுதி பிரார்த்தனைகள் ஆரம்பமாவதற்கு முன்னதாக தற்கொலையாளி தனது குண்டை வெடிக்க செய்ததாகவும் அவர் கூறினார்.
சிம்பாப்வேயில் கடந்த வாரம் நடந்த தேர்தல்களில் மோசமான தவறுகள் நடந்துள்ளதை அந்நாட்டின் தேர்தல்கள் ஆணையம் முதன்முறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்காமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக ஆணையம் கூறியிருக்கிறது. சுமார் 2 லட்சம் வாக்காளர்கள் மற்றவர்களின் விருப்பத்தின்படியே வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனாலும் அதிபர் ரொபர்ட் முகாபே வெற்றியடையாமல் தடுப்பதற்கு அந்த முறைகேடுகள் போதாது என்றும் தேர்தல் ஆணையம் கூறுகிறது. தோல்வியடைந்த எதிரணி வேட்பாளர் மோகன் சாங்கிராய் தேர்தலில் பரவலான மோசடிகள் இடம்பெற்றதாகவும் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்.
மியான்மர் என்று அழைக்கப்படும் பர்மாவில் ஜனநாயக ஆதரவு இயக்கத்தை உருவாக்கிய மக்கள் போராட்டத்தின 25வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்படுகின்றன. தற்போதைய மறுசீரமைப்பு அரசாங்கத்தின் மறைமுக ஆதரவுடன் நடக்கும் இந்த நிகழ்வுகளில் முன்பு நாடு கடந்து வாழ்ந்த பலரும் முன்னாள் அரசியல் கைதிகளும் கலந்து கொள்கிறார்கள். இராணுவத்தால் அடக்கப்பட்ட போது ஆயிரக்கணக்கானவர்கள் உயிர் நீத்த மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு ரங்கோனில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆங் சான் சூச்சி அஞ்சலி செலுத்தினார். துயர நினைவுகளை கலைந்து தேசிய நல்லிணக்கத்துக்கு உழைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார்.
ஸ்பெயினில் கடந்த மாதம் 79 பேர் பலியான ரயில் விபத்துடன் சம்பந்தப்பட்ட ரயில் போக்குவரத்து நிறுவனத்தின் தலைவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் முன்னால் பதிலளித்திருக்கிறார். விபத்துக்கு முன்னதாக ரயில் ஓட்டுநர் கைத்தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததாக வந்த தகவல்கள் பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ரயில் ஓட்டுநர்கள் தொலைபேசியை சைலண்ட் மோடில் வைக்க வேண்டும், அதாவது ஒலி எழுப்பும்படி வைக்கக்கூடாது, SMS குறுந்தகவல்களை அனுப்பக்கூடாது, ரயில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மிக அவசரமான தேவைக்காக மட்டுமே தொலைபேசியில் பேச முடியும் போன்ற கட்டுப்பாடுகள் இருப்பதாக நிறுவனத்தின் தலைவர் கோமஸ் போம தெரிவித்தார். ஓட்டுநருக்கு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் பற்றிய முழுமையான பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார்.
கென்யாவின் நைரோபி விமான நிலையத்தில் புதன் அன்று நடந்த தீ விபத்தில் பயணிகள் வருகை முனையம் நிர்மூலமானதை அடுத்து இன்று நள்ளிரவு முதல் சேவைகள் வழமைக்கு திரும்பும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. முன்னதாக சில சர்வதேச சேவைகள் ஆரம்பமாகின. லண்டனில் இருந்து சென்ற ஒரு விமானம்தான் முதலில் தரையிறங்கியது. தீ விபத்துக்கான காரணத்தை அறிய புலனாய்வாளர்கள் இடிபாடுகளை சோதித்து வருகிறார்கள். எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை, ஆனால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது.
உலகில் பிரபலமான இந்தியாவின் டார்ஜிலிங் தேயிலை ஏற்றுமதிகளை உள்ளூர் பிரிவினைவாதிகள் தடுத்து வருவதாக தேயிலை நிறுவனங்கள் கூறுகின்றன. மேற்கு வங்க மாநிலத்தின் டார்ஜிலிங் மலையகத்தை தனி மாநிலமாக அங்கீகரிக்குமாறு பிரிவினைவாதிகள் கோரி வருகின்றனர். அவர்கள் தேயிலை ஏற்றுமதி கொள்கலன்கள் விமான நிலையத்தை சென்றடையாமல் கடந்த சனிக்கிழமை முதல் தடுத்து வருகின்றனர். இந்த தடை நீடித்தால் தமது ஏற்றுமதி ஒப்பந்த கடப்பாடுகளை நிறைவேற்றவோ சுமார் 70,000 தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கவோ முடியாமல் போய்விடும் என்று டார்ஜிலிங் தேயிலை உரிமையாளர்கள் சங்கம் பிபிசியிடம் கூறியிருக்கிறது.
உலகின் பல பகுதிகளில் இன்று ஈத் பெருநாள் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கையில் ரமலான் பண்டிகை நாளை வெள்ளிக்கிழமையே கொண்டாடப்பட வேண்டும் என்று அகில இலங்கை ஜமாயத்துல் உலமா சபை அறிவித்துள்ள நிலையிலும் இன்று கிழக்கு உட்பட பல இடங்களில் ஈத் பெருநாள் கொண்டாடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கொண்டாட்டங்கள் குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் இஸ்லாமிய சவ்வால் மாத தலைப்பிரை தொடர்பான முரண்பாடுகளுக்கு மத்தியில் முஸ்லிம்களில் ஒரு பகுதியினர் இன்று ரமலான் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். தலைப்புரை நேற்று புதன்கிழமை திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேசத்தில் தென்பட்டதாக கூறப்படுகின்றது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை இதனை நிராகரித்து விட்டதன் காரணமாகவே இந்த முரண்பாடான நிலை தோன்றியது. நேற்றிரவு கொழும்பில் கூடிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை நாட்டின் எந்த பகுதியிலும் தலைப்புரை தென்படவில்லை என்றும் இன்றும் நோன்பை கடைபிடித்து நாளை வெள்ளிக்கிழமைதான் ரம்லான் பண்டிகை கொண்டாட வேண்டுமென்றும் முஸ்லிம்களுக்கு அறிவித்தல் விடுத்தது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் இந்த தீர்மானத்தை கிண்ணியா பிரதேச ஜமியத்துல் உலமா சபை மற்றும் தௌஹித் ஜமாத்களும் நிராகரித்து இன்று ரம்லான் பண்டிகையை கொண்டாடுமாறு முஸ்லிம்களை கேட்டுக்கொண்டன. இதன் பிரகாரம் இன்று கிண்ணியா, காத்தான்குடி, கல்முனை உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள முஸ்லிம்களில் ஒரு பகுதியினர் ரம்லான் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். அந்த பகுதிகளில் நடைபெற்ற ரம்லான் தொழுகைகளில் பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம்களும் கலந்து கொண்டார்கள். ஏறாவூரில் ரம்லான் தொழுகையை நடத்திய பின்னர் உரையாற்றிய மௌலவி NLM அஸ்மி,
நீங்கள் பிறையை கண்டால் ஓம்பு முடியுங்கள், பிறையை கண்டால் ஓம்பு விட்டு விடுங்கள். எனவே நம்ப தகுந்த சகோதரர்கள் எங்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் அந்த கிண்ணியா ஜம்மியத்துலமாவை முடிவு செய்து அதை ஜம்மியத்துலமாக அறிவிக்கின்றது. எனவே இந்த ஜம்மியத்துலமா அறிவிக்கும் கூட ஓசிலும் ஜம்மியத்துலமா பெருநாளாக பிரகடனப்படுத்தவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களை கவலைக்குரிய விடயம், இந்த இடத்திலே மார்க்கம் புறக்கணிக்கப்படுகின்றது. ஏதோ அரசியல் லாபங்களுக்காக வேண்டி, ஏதோ அவர்களுக்கு இடப்பட்ட ஏதோ லாபங்களுக்காக வேண்டி இதனை அப்படியே மறைத்துவிடுகின்றார்கள். எங்களுக்கு மார்க்கம் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் இங்கே தலைவர்களை பின்பற்றுவதற்கு அவசியம் கிடையாது
என்று கூறினார் மௌலவி NLM அஸ்மி.
இதேவேளை இந்த சர்ச்சை தொடர்பில் அகில இலங்கை ஜமாயத்துல் உலமா சபையின் தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்களிடம் விளக்கம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
உலகத்தில் உள்ள இந்த துறையில் தேர்ச்சி பெற்ற நிபுணத்துவர்களில் 18 பேருடைய கருத்தும், இலங்கையில் உள்ள தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் இன்னும் துறை சார்ந்தவர்கள் உடைய கருத்தும் நேற்றைய தினம் 16 நிமிடம்தான் துறை தரிப்படுவதனால் அது காண்பதற்குரிய சாத்தியக்கூறு மிகவும் அரிது, முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். ஆக எமக்கு வந்த சாட்சிகளும் அந்த நேரத்தை தாண்டியதாகவும் இன்னும் அந்த நாம் எடுத்த தீர்மானத்தின்படி அது அமைந்த காரணத்தினால் நாம் அதை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது.
ஜமியத்துல் உலமா சபையின் கிண்ணியா கிளை மௌலவிமார் இந்த பிறையை கண்டு விட்டதாக மக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி அந்த பிரதேச மக்களும்
ஒரு மௌலவியும் ரெண்டு சகோதரர்களும் கண்டிருந்தார்கள். இப்படியான சந்தர்ப்பங்களில் அது நிராகரிக்க முடியும் என்ற ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்குது, அதன்படிதான் நடந்திருக்குது. இது இன்றுதான் 30 பூர்த்தியாக்கும்படியாக நாம் சொல்லியிருந்தோம். 30 நாட்டில் உள்ள 99% மக்கள் அதை நிறைவேற்றிருக்கிறார்கள். நாளைதான் பெருநாள் கொண்டாடப்படும். யாரெல்லாம் இதை செய்தார்களோ, இது இஸ்லாமிய வரலாற்றில் இப்படி கருத்து வேற்றுமைகள் அது உண்டாகுவது வழக்கம். ஒற்றுமையை கடைபிடிக்க வாரும், எதிர்காலத்தில் இந்த விஷயங்களை கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவாரும் நான் இலங்கை முஸ்லிம்களையும் வெளிநாடு முஸ்லிம்கள் அனைவர்களையும் பணிவாக வேண்டிக்கொள்கிறேன்.
நாட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் அந்த பெருநாளை ஜமியத்துல் உலமா சபைக்கு அறிவித்து அதன் மூலம் உலமா சபை இந்த பெருநாள் தினத்தை அறிவிப்பதுதான் வழமை. அப்படியாக இருக்கின்ற பொழுது ஏன் அந்த குறிப்பிட்ட சில பிரதேசங்களில் அவர்கள் கண்டதாக தெரிவித்த அந்த பிறை, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை?
உள்நாட்டு பிறைதான் எங்களுடைய பிறையாக இருக்கும். இரண்டாவது கண்களால் வெற்று கண்களால் காணும் சாட்சிகளில் அடிப்படையாகவே தான் தீர்மானிக்கப்படும். அன்றைய தினம் எங்களுடைய துறை சார்ந்த எக்கானமி தேர்ச்சி பெற்றவர்கள் சாத்தியமற்ற நாள் என்று சொல்லும் பொழுது அதை நாம் நிராகரிக்க முடியும் என்ற ஒரு தீர்மானம் ஜெமியத்துல்லாவினால் 2006 எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு மாநாடு நடத்தப்பட்டு 2011 ஏகமனதாக இலங்கையுள்ள முஸ்லிம்களில் உலமாக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட, இதுவரைக்கும் யாராலும் மறுக்காத, ஏதோ மறந்து விட்டார்கள் போன்றிருக்கிறது ஒரு சாரார். அதனால் இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது.
அதே நேரம் இந்த ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நாளை அரசாங்க விடுமுறை இருக்கிறது. அந்த விடுமுறை தினத்தில் இந்த பண்டிகை அமைய வேண்டும் என்பதற்காக அழுத்தங்கள் காரணமாக நீங்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் சில செய்தியாளர்கள் கூறியிருக்கிறார்கள்.
எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என்னோட இது சம்பந்தமாக அரசாங்க மட்டத்தில் யாருமே சம்பந்தப்படவில்லை. மார்க்க விஷயங்கள்ல எந்த காரணத்தை கொண்டும் என்றுமே ஜெமியத்துல்லமா அப்படி அது பேரம் போனது கிடையாது. அது
சரி, இலங்கையில் எல்லா முஸ்லிம்களையும் வழி நடத்துகின்ற பொறுப்பு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையிடம் இருக்கிறது. அண்மை காலங்களாக ஜம்மியத்துல் உலமா சபை அகில இலங்கை ரீதியாக முஸ்லிம்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது என்கின்ற ஒரு விமர்சனத்தை முஸ்லிம் செய்தியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இது பற்றி உங்கள் கருத்து என்ன?
விமர்சனங்கள் பலரும் பலவிதமான விஷயங்களை சொல்லி வரலாம். ஒரு 20 லட்சம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு 10-50 பேர் இந்த விமர்சனத்தை செய்வார்கள் என்று சொன்னால் அது நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். அது விமர்சனமா அது என்ன என்று சொல்லி எல்லோரும் மாற்று மதத்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஜெமியத்துல்லமா எம்மத்தியில் பிளவுகள் வரக்கூடாது என்பதை எப்பொழுதுமே நாம் மிக நிதானமாக இருந்து வந்திருக்கோம்.
இலங்கை ஜமியத் உல் உலமா சபையின் தலைவர் ரிஸ்வி முஃப்தி. இலங்கையின் சந்தைகளில் விற்கப்படும் பால் மா வகைகளில் நச்சுத்தன்மை பொருட்கள் கொண்டது கலந்ததாக இருக்கும் என்று சந்தேகங்கள் எழுந்துள்ள சூழலில் சில குறிப்பிட்ட வகை பால் மாவை விற்பனை செய்யக்கூடாது என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்ற பால்மா வகைகளில் டிசிடி என்று அழைக்கப்படுகின்ற டைசயனைட் டயமைட் எனும் நச்சு ரசாயனம் கலக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்ற குறிப்பிட்ட பால்மா பாக்கெட்டுகளை விற்பனை செய்யக்கூடாது என சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது. நியூசிலாந்தில் தயாரிக்கப்படுகின்ற பால்மா வகைகளில் நச்சு ரசாயனம் கலந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியதை அடுத்து இலங்கையிலும் குறிப்பிட்ட பால்மா வகைகள் ரசாயன தொழில்நுட்ப நிறுவனத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தியதன் மூலம் நச்சு ரசாயனம் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்து ஆங்கர் 1, ஆங்கர் முழு ஆடை பால்மா, மெலிபன், டயமண்ட் பால்மா ஆகியவற்றை விற்பனை நிலையங்களிலிருந்து அகற்றுமாறு சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் மஹிபால ஹேரத் அறிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து விற்பனை நிலையங்களில் குறிப்பிட்ட பால்மா வகைகள் இருக்கின்றனவா என்பதை பரிசீலிப்பதில் சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். வவுனியா நகரில் இத்தகைய பரிசோதனையில் ஈடுபட்டிருந்த உணவு மற்றும் மருந்து சுகாதார பரிசோதகர் நவரத்னம் சஞ்சீவ் அவர்களிடம் கேட்டபோது
சில மா பக்கெட்டுகளில் வந்து வி புரோட்டீன் என்று சொல்லுகிற ஒரு புரோட்டீன் அதிக அளவிலையும் மற்றது ரசாயன நச்சு பொருட்கள் இருக்கிறதாகவும் இதை வந்து உடனடியாக சந்தையில் இருந்து விற்பனையை தடை செய்து தடுத்து வைக்க சொல்லி எங்களுக்கு அறிவித்து கிடைச்சது. அதன்படி இன்றைக்கு நாங்கள் உடனடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறோம். குறிப்பாக சில பால் மாவைகளோட பேர் விவரம் அனுப்பியிருக்கணும். அது வந்து எல்லா பட்சிகள்லையும் இல்லை, குறிப்பிட சில பட்சிகளில் மட்டும்தான் அது இருக்கிறதா எங்களுக்கு அறிவுறுத்த கிடைச்சிருக்கு. சில தொகுதி இலக்கங்களை கொண்ட குறிப்பிட்ட காலத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இது வந்திருக்குது. இந்த பட்ச் நம்பர்கள் எங்களோட வவுனியா மாவட்டத்தில் இருக்கா, விற்பனை நிலையங்களில் இருக்கான்றதை நாங்கள் இன்றைக்கு பல இடங்கள்லையும் பரிசோதனை செய்யறோம். ஆனால் இதுவரையில் எங்களுக்கு இந்த பேட்ச் நம்பர்களோட எந்த விதமான பொருட்களும் கிடைக்கல. இந்த எங்களை நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும்
என்றார் சுகாதார பரிசோதகர் சஞ்சீவ் அவர்கள். ஆயினும் பரிசோதனைகள் நடைபெற்ற விற்பனை நிலையங்களில் இது பற்றிய தகவல்கள் தமக்கு கிடைக்கவில்லை என்று வர்த்தகர்கள் பலரும் தெரிவித்தனர்.
நீங்க வந்த பிறகுதான் எங்களுக்கும் இப்படி இது கொண்டது என்று மட்டும்தான் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது சம்பந்தமான கொம்பனியால வந்து அல்லது கொம்பனியாக்கள் யாருமே இதுவரைக்கும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லவும் இல்லை, எங்களோட ஷோரூம்ல இருந்து எடுக்கக்கூடியதா இல்லை இப்படி ஒன்று எங்களை அறிவுறுத்தல் தரவும் இல்லை. இப்படி இருந்தா நீங்க பொருளை கைப்பற்றுவீங்க.
கைப்பற்றி நாங்கள் எடுக்கிறதில்ல, கைக்க கூடாது, பிரிம்பா சீல் பண்ணி வச்சுட்டு போவோம். இது முடிவால் வந்த பிறகு
ஆனால் ஒன்றும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல, இதை வச்சிருக்கிறதால
இதை தற்காலிகமாக விற்பனைக்கு விற்பனை தடுப்பு எடுத்து வச்சிருக்க அதன் முடிவுகள் வந்த அப்புறம் தான் இதை பெரிய தீர்மானிக்கிறேன்.
பால்மா வகைகளில் ரசாயன நச்சுப்பொருள் கலந்திருப்பது பற்றி பொதுமக்களுக்கும் சரியான முறையில் அறிவிக்கப்படவில்லை என்றே பலரும் தெரிவித்தனர்.
ஒரு ப்ரொடக்ட வாங்குறதுல எல்லாம் மாத்தி மாத்தி தான் வாங்குறது, ஆனா இன்னும் ப்ரூவ் பண்ண படையில டைசயனமை இருக்குன்னு சொல்லி ஒரு சந்தேகமே ஒழிய மட்டும்படி இன்னும் ப்ரூவ் பண்ண இல்ல தானே, இன்னுமாவே வந்து பப்ளிஷ் பண்ண இல்ல தானே, இங்க ப்ரூவ் பண்ணி இருக்குன்னு சொல்ல ப்ரூவ் பண்ணி ஜனங்களுக்கு அதை சொன்னாதான் நாங்கள் அதை பாவிக்கிறதா இல்லையன்றத முடிவு எடுக்கலாம். தகவல் சரியா வேற இல்லை. நான் ஒரு டாக்டர், கவர்மெண்ட் மெடிக்கல் அசோசியேஷன் அவை வந்து எஸ்எம்எஸ் அனுப்பினு சொன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அது போகுது, இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணமே ஒழிய இன்னும் அதை பற்றி ஒரு மெசேஜும் ப்ரூவ் பண்ண முடியாது.
என பக்கெட் பால்மா வகைகளை பயன்படுத்துகின்ற சிலர் எம்மிடம் தெரிவித்தனர்.
நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக, இந்திய பெருநிறுவனமான டாடா குழுமத்திற்கு கொழும்பின் மத்திய பகுதியில் நிலம் ஒதுக்குவதில் சர்ச்சை ஏற்பட்டு வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளது. இந்த வழக்கு மற்றும் இன்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இந்திய டாடா நிறுவனத்துக்கு வழங்குவதற்காக கொழும்பு கொம்பனி தெரு பகுதியில் கையகப்படுத்தப்பட உள்ள காணிகளுக்கு பதிலாக குடியிருப்போருக்கு வழங்கப்பட உள்ள நஷ்டஈட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்வைக்கப்பட்ட புகார் ஒன்றை விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த காணி கையகப்படுத்துவதை ஆட்சேபித்து கொழும்பு கொம்பனி தெரு பகுதியில் வசிக்கும் மக்கள் சிலர் தாக்கல் செய்த மனு ஒன்றை விசாரணை செய்த போதே உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதி சுஜீவ சேனசிங்க பிபிசியிடம் தெரிவித்தார்.
இதாமத் வட்டினாம பூமி பூமி பிரதேசாக்கிலே ஸ்டேவாயிலன் கேன பிரதேசே வெலந்தஸ்தான ஓணமதேகட்ட மத்தியஸ்தானே.
கொழும்பு கொம்பனி தெரு பகுதியில் ஒரு பர்ச்சேஸ் காணியின் விலை 50 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமானதென்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆயினும் இங்கு கையகப்படுத்தப்பட உள்ள ஒரு பர்ச்சேஸ் காணிக்கு 18 லட்சம் ரூபாவை நஷ்டஈடாக வழங்குவதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வெளியேற்றப்படும் மக்களுக்கு பெரும் அநீதி ஏற்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக நாம் உச்சநீதிமன்றத்துக்கு எமது புகாரை சமர்ப்பித்தோம். அதனை ஏற்றுக்கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் இந்த புகார் சம்பந்தமாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது என்று தெரிவித்தார் மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதி சுஜீவ சேனசிங்க. இந்திய டாடா நிறுவனத்துக்கு வழங்குவதற்காக கொம்பனி தெரு பகுதியில் சுமார் 7 ஏக்கர் காணி கையகப்படுத்தப்பட உள்ள காரணத்தினால் அந்த காணிகளில் வசிக்கும் சுமார் 600க்கும் அதிகமான குடும்பங்கள் வெளியேற்றப்பட உள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பிலிருந்து பிபிசி சிங்கள சேவையின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். சமீபத்தில் இலங்கையில் சிங்கள அகராதி ஒன்றை தயாரிக்கும் பொறுப்பில் இருந்த ஆசிரியர் குழுவில் பலர் பதவி விலகிவிட்டனர் என்று இந்த அகராதி தயாரிப்பு குழுவின் தலைவர் அக்குருட்டிய நந்தத்தேரர் கூறியிருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இலங்கையில் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளும் அதிகாரப்பூர்வமான மொழிகளாக இருந்தாலும் தமிழ் சிங்கள சமூகங்கள் இரண்டுக்கும் பயன்படும் வகையில் ஒரு மும்மொழி அகராதி இலங்கை அரசாலோ அல்லது பல்கலைக்கழகங்களாலோ தயாரிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலை ஏன் என்று இந்த சிங்கள அகராதி தயாரிப்பு திட்டத்தில் உதவி செய்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மொழியியல் மற்றும் ஆங்கிலத்துறையின் மூத்த விரிவுரையாளர் சுவாமிநாதன் விமல் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
உண்மையாக அப்படியான மும்மொழி அகராதி பற்றிய முயற்சிகள் இடம்பெறவில்லை. அது மட்டும் இல்ல, முழுமையான ஒரு சிங்கள அகராதி கூட இதுவரையும் வெளியிடப்படவில்லை. 1956ஆம் ஆண்டு சிங்கள அரசு கர்ம மொழியாக கொண்டு வந்த பிறகும் அரசியல் அது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டாலும் ஒரு சரியான சிங்கள அகராதி கூட வெளியிடப்படவில்லை. உண்மையாகவே இப்பதான் சிங்கள அகராதி ஒன்று படிப்படியாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கணும். அதுல வந்து ஒரு தொகுதி மட்டும் தான் சமீபத்துல வெளிவந்தது. அது வந்து சிங்கள அகராதி, அதுல அந்த குறிப்பிட்ட சிங்கள சொல்லுக்கு தமிழ் கருத்துள்ள தமிழ் சொல் அல்லது தமிழ் கருத்தும் ஆங்கிலத்தில் அந்த அதுக்குரிய சொல் அல்லது ஆங்கிலத்தில் அந்த கருத்தும் குறிப்பிட்டுள்ளது.
சரி, இப்போ ஆனால் இந்த மாதிரி மும்மொழி அகராதி என்பது இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா சிங்களர்கள் மட்டுமே பலனடைகிற மாதிரி அது இருக்கும் போல தெரியுது. இரண்டு சமூகங்களும் பலனடைகிற மாதிரி ஒரு மும்மொழி அகராதி இது வரைக்கும் தயாரிக்கப்படலையா?
இல்ல இல்ல, அப்படியான முயற்சிகள் வந்து ஓரளவுக்கு சில சில நிறுவனங்களால் சில வெளியீட்டு நிறுவனங்களால் மேற்கொண்டு வந்துள்ளது. உதாரணமாக கொடகி என்னப்படும் வெளியீட்டு நிறுவனம் மும்மொழி அகராதி ஒன்று வெளியிட்டுள்ளது. பேராசிரியர் W.S. கருணாதிலக்கவும் பேராசிரியர் சுசீந்தர் ராஜாவும் இணைந்து அந்த அகராதி வெளியிடப்பட்டது. அதே போல பேராசிரியர் சுச்சரித்த கம்லத் அவர்களும் அப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். ஆனா அரசாங்கத்தின் இல்லாட்டி அரசு செலவில் அரசாங்கத்தின் மொழி திட்டத்தின் ஒரு பகுதியாக அப்படியான முயற்சி இதுவரையும் நடைமுறைப்படுத்தினதாக இல்லை.
இலங்கை போன்ற ஒரு நாட்டில் இரண்டு மொழிகள் பேசுகின்ற சமூகங்கள் இணைந்து வாழ்கின்ற இந்த நாட்டில் இந்த மாதிரியான ஒரு அகராதி தேவை, அதற்கான ஒரு தேவை உணரப்படவில்லையா?
உண்மையாக அப்படியான அரசியல் மொழியை ஒரு பயன்படுத்தப்படுவதாக இருந்தாலும் அந்த மொழியை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய இனியவர்களும் அந்த மொழியை கற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய திட்டங்களோ தேவையோ ஆர்வமோ வெளிப்படுத்தினதாக இல்லை. மொழி திட்டமிடல் என்பது உண்மையாகவே ஒரு நாட்டின் அபிவிருத்தியுடன் தொடர்புடைய மிக முக்கியமான அம்சம். இந்த அகராதிகள் இலங்கை பொறுத்தவரை மும்மொழி அகராதிகள் போன்றவற்றினை உண்மையாகவே நீண்ட கால திட்டத்துடன் அமுல்படுத்த வேண்டிய ஒரு செயல்பாடு. ஆனால் அந்த செயல்பாடு சரியா புரிந்து கொண்டு அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக உள்ளது இலங்கையில கல்விக்கும் கலாச்சார செயல்பாடுகளுக்கும் இப்படியான வெளியீடுகளுக்கும் ஒதுக்கப்படும் தொகை மிக மிக குறைவு.
அரசாங்கம் இதுக்கு சரியான ஒதுக்கீடு தரல, அரசாங்கம் இதுக்கு சரியான ஒரு வேலைகள் செய்யலன்னா கூட பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, நீங்களெல்லாம் சேர்ந்து இதை ஒரு பல்கலைக்கழகங்களின் உதவியுடன் ஒரு திட்டமாக செய்திருக்கலாமே.
உண்மையாக அது ஒரு நல்ல யோசனையாக முன்மொழியாக இருந்தாலும் உண்மையாக யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கல்விக்கு ஒதுக்கப்படும் நிதியே மிகவும் குறைந்த மட்டத்தில் இருக்கும் போது பல்கலைக்கழகங்கள் கூட பௌதிக வளங்களை குறைத்து கொண்டு வரும் போது அப்படியான ஒரு செயல் திட்டம் செய்யறதுக்கான மனித வளங்களை பல்கலைக்கழகம் கொண்டு இருக்கிறதாக ஒழிய பௌதிக வளங்கள் கொண்டு இருக்கிறதாக இல்லை. எனவே பௌதிக வளங்கள் சரியான முறையில் வழங்குவதாக இருந்தால் உண்மையாக இலங்கையில இருக்கிற பல்கலைக்கழக மட்டத்து புத்திஜீவிகளை கொண்டு அந்த மூலசாலிகளுடைய உதவியுடன் அப்படியான ஒரு திட்டம் செய்யலாம். ஆனால் அது ஒரு வெறும் ஒரு பல்கலைக்கழகத்தால் மட்டும் செய்யக்கூடியதான ஒன்றல்ல.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக மொழியியல் மற்றும் ஆங்கிலத்துறையின் மூத்த விரிவுரையாளர் சுவாமிநாதன் விமன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கடந்த செவ்வாய்க்கிழமை இந்திய பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு கோட்டு அருகில் 5 இந்திய படையினர் கொல்லப்பட்டதற்கு பாகிஸ்தான் ராணுவமே காரணம் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே ஆண்டனி தெரிவித்துள்ளார். மேலதிக விவரங்களுடன் சுவாமிநாதன்.
காஷ்மீரில் கட்டுப்பாட்டு கோட்டு அருகே 5 இந்திய ராணுவத்தினர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் ராணுவமும் பாதுகாப்பு அமைச்சரும் மாறுபட்ட தகவல்களை அளித்தது குழப்பத்தை ஏற்படுத்தியதுடன் 2 நாட்களாக நாடாளுமன்ற நடவடிக்கைகளையும் முடங்கச் செய்தது. இந்த விடயம் தொடர்பாக பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே ஆண்டனி இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஒரு விளக்கத்தை அளித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் அவர் அளிக்கின்ற 3வது விளக்கம் இதுவாகும்.
இட் இஸ் நவ் கிளியர் தட் தி ஸ்பெஷலிஸ்ட் ட்ரூப்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஆர்மி வேர் இன்வால்வ்ட் இன் திஸ் அட்டாக் வென் எ குரூப் ஆஃப் ஃப்ரம் தி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சைட் க்ரோஸ் தி எல்சி.
பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு படையினை இந்த தாக்குதலில் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறது என்பது தற்போது தெளிவாக தெரிகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியிலிருந்து ஒரு குழுவினர் எல்லை கடந்து வந்து இந்த தாக்குதலை நடத்தி சென்றிருக்கின்றனர். பாகிஸ்தானிய அதிகாரிகளின் ஆதரவு இல்லாமல், துணை இல்லாமல், நேரடி பங்களிப்பு இல்லாமல் அந்த பகுதியில் ஏதும் நடைபெற முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த சம்பவத்திற்கும் இந்த ஆண்டின் முற்பகுதியில் 2 படையினர் கொடூரமாக கொல்லப்பட்டதற்கும் காரணமானவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிவிடக்கூடாது. பயங்கரவாதிகள் பயன்படுத்துகின்ற அந்த கட்டமைப்புகளை உடைத்தெறியவும் மும்பை தாக்குதலுக்கு பின்னிருந்தவர்களை நீதியின் முன் நிறுத்தவும் பாகிஸ்தான் முன்வர வேண்டும். நமது பொறுமையை யாரும் தவறாக அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றார் ஏ கே ஆண்டனி. எல்லை தாண்டி வந்து பாகிஸ்தான் படையினர் 5 இந்திய வீரர்களை கொன்றுவிட்டதாக இந்திய ராணுவம் கூறியிருந்தது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே ஆண்டனி பயங்கரவாதிகளும் அவர்களோடு வந்த பாகிஸ்தானிய ராணுவ உடை அணிந்தவர்களும் இந்த தாக்குதலை நடத்தியதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து தன்னிடம் இருந்த தகவல்களைத்தான் முன்பு நாடாளுமன்றத்தில் பகிர்ந்து கொண்டதாகவும் ஜம்மு காஷ்மீர் சென்ற இந்திய ராணுவ தளபதி பிக்ரம் சிங் தனக்கு கூடுதல் விவரங்களை தற்போது வழங்கியிருப்பதாகவும் ஏ கே ஆண்டனி கூறியிருக்கின்றார். அதே நேரம் இந்த தாக்குதலுக்கும் தனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று பாகிஸ்தான் மறுத்திருக்கிறது. இதனிடையே இந்திய நாடாளுமன்றத்தின் மையப்பகுதிக்கு வந்து கூச்சலிடுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவை நடவடிக்கைகளை நிறுத்தும் உறுப்பினர்களின் பெயர்களை வெளியிட்டதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் தெலுங்கு தேசமும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பல நாட்களில் கூச்சல் குழப்பங்களால் பாதியிலேயே முடிந்து விடுகின்றன. புதன்கிழமையன்று ராஜ்யசபா அமர்வில் குழப்பம் விளைவித்த 20 பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களின் பெயர்களும் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 2 பேரின் பெயர்களும் அவை அறிக்கையில் வெளியிடப்பட்டதற்கு இந்த கட்சிகள் கடும் ஆட்சேபம் தெரிவித்திருக்கின்றன. தெலங்கானா விவகாரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்த ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் பெயர்களை நீக்கிவிட்டு எதிர்க்கட்சியினரை மட்டுமே பட்டியலிட்டது பாரபட்சமானது, ஏற்க முடியாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் வெங்கையா நாயுடு தெரிவித்திருக்கின்றார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சுவாமிநாதன். இந்திய மீனவர்களின் இலங்கை விஜயம் ஒத்திவைக்கப்பட்டுள்ள சூழலில் அந்த பயணம் குறித்து விவாதிப்பதற்காக தமிழக மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை சென்னையில் சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து தமிழ்நாடு விசைப்படகு மீனவர்கள் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் போஸ் அவர்களிடம் கேட்டேன்.
6 பேர் போயிருந்தோம். அப்ப மீன்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் பிஷரிஸ் செக்ரட்டரி அப்புறம் கவர்மெண்ட் செக்ரட்டரி எல்லாரும் வந்து உட்காந்து பேசினாங்க. அவங்ககிட்ட எங்களுடைய கிரீவன்ஸ் நாங்க சொன்னோம். அதாவது எங்களுடைய இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்தினால ஒழியே எங்களுடைய பிரச்சனையை தீர்வு காண முடியாது. அந்த இலங்கையுடைய பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தமிழக அரசு தான் முழுமையா பொறுப்பேற்று செய்யணும். நாங்க போகக்கூடிய குழுவை இந்திய அரசு பரிந்துரை செய்து இந்திய அரசின் வாயிலாக எங்களை அனுப்பி இரு நாட்டு அரசு அதிகாரிகளை வச்சு ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் ஒழியே இதை தீர்க்க முடியாதுங்கிறது அவங்ககிட்ட நாங்க சொன்னோம். இந்த கூட்டமே வந்து தமிழக முதல்வருடைய ஆலோசனை பேர நடத்தினதாகவும் இந்த கூட்டத்துல வந்து இந்த எங்களுடைய இதெல்லாம் நல்லா தெளிவா கேட்டுக்கிட்டு நம்முடைய அரசு செயலாளர் வந்து நம்ம முதல்வருக்கு இந்த தகவலை நான் சொல்லி இதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்க முதல்வர்கிட்ட பேசுறோம், அவங்களுக்கு நல்ல வழியா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க.
நேற்றைக்கு வந்து இந்தியாவுக்கான இலங்கை தூதர் பிரசாத் காரியவாசம் அவர்களை வந்து வெளியுறவு அமைச்சகம் அழைத்து இலங்கையில் தொடர்ந்து சிறைபிடித்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் விரைவாக விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய இந்த செயல்பாட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க?
இப்பதான் முத முத வந்து அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரியான எச்சரிக்கை இதுவரைக்கும் இல்லாதது எங்களுக்கு கொஞ்சம் லேசா ஒரு சின்ன நாங்க நடுக்கடல தத்தளிக்கும் போது ஒரு கட்ட கிடைச்சு நாங்க நீந்தல் கிடைக்கிற மாதிரி ஒரு செய்தி எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
இன்னொன்னு வந்து நேத்துக்கு அந்த கூட்டத்துல அவங்க தொடர்ந்து தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்பரப்புக்கு வர்றதுனால இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அதை வந்து தமிழக மீனவர்கள் கவனத்தில் எடுக்கணும் அப்படின்னு மீண்டும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. உங்க தரப்பு கருத்து என்ன?
எங்களுடைய தரப்புல ஒரு சிலர் தவறுகள் செய்யறத நாங்க திருத்தி அதை மாத்தி அமைக்கிறதா சொல்லியிருக்கிறோம். இலங்கை கரை பகுதிக்கு உள்ள போகக்கூடாது, தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாது, தமிழக அரசுடைய விதிமுறைகளை மீன்துறை வாயிலாக நாங்க கடைபிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்றதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு அடிப்படையா கையில எடுத்துட்டு இதெல்லாம் உங்க மனசுல வச்சுட்டு தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கே கிளம்புறதா இருக்கிறோம். அங்க போய் பேசும்போது நாங்க வந்து இனிமே இந்த அரசால் தடை செய்யப்பட்ட வலைகள் அதிக குதிரை திருமண இயந்திரங்கள்லாம் பயன்படுத்த மாட்டோங்கிற ஒரு உறுதிப்பாட்டோட அங்க போய் பேசுற மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சா தான் அது அவங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது.
அப்ப வட இலங்கையில இருக்கக்கூடிய மீனவர்கள் நலன்ல தமிழக மீனவர்கள் முழுமையான அக்கறையோட இருக்கிறீங்க அப்படிங்கறதுல
நீங்க அவங்க 30 வருஷம் கழிச்சு மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமும் காப்பாற்றப்படணும், பாதுகாக்கப்படணும், அதான் எங்களுடைய நோக்கம். அவங்களுக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு எங்களுக்கும் ஏதாச்சும் வருங்காலத்துல பிழைக்கிற அளவுக்கு நாங்க வருஷத்துக்கு 365 நாள் தொழில் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு 60-70 கடலாச்சும் எங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மாற்றி அவங்களும் ஏதாச்சும் எங்களுக்கு கருணை அடிப்படையில செய்யணும். அதே மாதிரி அந்த மீனவர்கள் எங்க பகுதியில் வந்து மீன் பிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்க பேசுறதுக்கு தயார் நிலையில இருக்கோம்.
தமிழ்நாடு விசைப்படகு மீனவர்கள் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் போஸ். நிறைவாக தமிழீழ ஆதரவாளர்கள் அமைப்பின் சார்பில் இன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன. தகவல்களுடன் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன்.
இத்தகைய முழக்கங்களுடன் மாநிலமெங்கும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக உருவாக்கியிருக்கும் தமிழ் ஈழ ஆதரவாளர் அமைப்பு டெசோ அதன் சார்பில் இன்று வியாழன் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசும்போது திமுக தலைவர் மு கருணாநிதி,
இலங்கையில் நடைபெறவுள்ள இந்தியா கலந்து கொள்ளக் கூடாது என்பதை வற்புறுத்தியும் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க உடனடியாக வெறும் பேச்சில்லாமல் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியும் இலங்கையில் தமிழர் பகுதிகளில் சிங்களவர்களுடைய குடியேற்றம் தொடர் நிகழ்ச்சியாக ஆகிவிட்டதை கண்டித்தும் அதை தடுக்க வேண்டும் என்பதை இந்திய அரசுக்கு எடுத்துக்காட்டியும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் மொத்த வடிவம்தான் அதை செயல்படுத்துவதற்கான அந்த அறைகோல்தான் இந்த எழுச்சி மிக்க பேரணிகள் என்பதையும் நான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றேன்.
இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் துன்புறுத்தப்படுவதாக குறை கூறிய கருணாநிதி இனியும் மெத்தனமாக மத்திய அரசு இருக்கக்கூடாது என வலியுறுத்தினார் திமுக தலைவர்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன். நேயர்களே, பிபிசி தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியையும் bbctamil.com என்னும் இணையதளத்திலும் கேட்டு நீங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்யலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.